டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
அருமையானவர்களே, நாம் இப்பொழுது மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் மற்றொரு பிரிவிற்கு வருகிறோம். இருந்த போதிலும் இது தொடர்ந்து ஆசாரியர்களை குறித்தே சொல்கிறது. ஆசாரியர்கள் தேவ நாமத்திற்கு தூஷணம் வரும்படி நடந்து கொண்டபடியால் தேவன் அவர்களை கடிந்து கொள்கிறார். அவர்கள் தேவாலயத்திற்கு எதிரானவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக தேவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அவர்கள் தேவாலயத்திலே செய்து வந்த அதே தொழுகையில் இவ்வாறு தேவனுக்கு இழி உண்டாக்கினார்கள். நாம் முதலாம் அதிகாரத்தில் பார்த்தது போல ஆசாரியர்கள் தேவனுடைய நாமத்தை அவமரியாதை செய்தார்கள். அவர்கள் வயதான மாட்டை தேவனுக்கு பலியாக செலுத்தினார்கள். அவர்கள் விலையில்லாத ஒன்றை பலியாக செலுத்தியதற்காக தேவனால் கடிந்து கொள்ளப்படவில்லை, அவர்கள் அதை செலுத்த வேண்டிய பிரகாரமாக செலுத்தாதபடியினாலேயே கடிந்து கொள்ளப்பட்டார்கள். இன்னும் சில வசனங்களை கழித்து நாம் பார்க்கும்பொழுது தேவன் அவர்களை பார்த்து ஒரு முக்கியமான கூர்மையான கேள்வியை கேட்கிறதையும் நாம் பார்க்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று கேட்கிறார். இங்கே செலுத்தப்படும் பலியின் மதிப்பு முக்கியமாக வலியுறுத்தப்படாமல் பீடத்தின் மேல் வைக்கப்படும் பலியின் தன்மையே முக்கியமாக வலியுறுத்தப்படுகிறது. நாம் லேவியராம புத்தகத்திலே 5 முக்கியமான பலிகள் குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அவை ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை அர்த்தப்படுத்துகிறது. வரப்போகிறவராகிய அவரை பரிசுத்தமான, பழுதற்ற, குற்றமற்ற, பாவங்களுக்கு விலகியவராகிய இயேசுவையே இந்த பலிகள் எல்லாம் குறிக்கிறது. அவர் பரிபூரணமானவர். ஆகவே அவரை அர்த்தப்படுத்தி காண்பிக்கிற பலியும் பழுதற்றதாக, குறையற்றதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் எல்லா பலிகளுமே இயேசுவையே குறிக்கிறது. ஆனால் இந்த மல்கியாவின் நாட்களிலே வாழ்ந்த ஆசாரியர்கள் தேவனுக்கு பூரணமற்ற பலிகளை கொண்டு வந்து செலுத்துவதன் மூலம் தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள். வயதான நோயுற்ற ஆட்டையோ மாட்டையோ பலியாக கொண்டு வந்தார்கள். வரப்போகின்ற மேசியாவை குறிக்கும் பலியை அவர்கள் நோயுற்றதாகவும் உளமானதாகவும் கொண்டு வந்தபோது தேவனுடைய நாமம் தீட்டுப்பட்டது. இன்றைய நாட்களிலேயும் அவ்வாறு நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இயேசுவை குறித்து சில தவறான விதங்களிலே சித்தரிக்கிற படங்களை, நாடகங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நன்னடத்தையற்ற, குழப்பமான மனிதர்களாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். இன்று உலகம் அவரை சரியாக சிந்திக்கவில்லை. மேலும் புத்தகத்திலே, நாடகத்திலே, இன்னும் வேதத்தை முழுமையாக நம்பாதவர்கள் அவரை சரியாக விளக்காத பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அநேக வேளைகளிலே மக்கள் அவரை பற்றி அடிக்கடி கூறுகின்ற வார்த்தைகளும் அவர் நாமத்திற்கு தூஷணம் கொண்டு வருகிறது. கர்த்தர் உனக்கு தண்டனை கொடுப்பார் என்று எப்பொழுதும் சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு சொல்லும்பொழுது அது தேவனுடைய இரக்கமான, கிருபையான தன்மையை மறைத்து அவர் மிகவும் கொடூரமானவர் என்ற தோற்றத்தை உருவாக்கும். இப்படிப்பட்ட வீண் வார்த்தைகளுக்கு நம்மை விலக்கி காத்துக் கொள்வோமாக. நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். அவர் கனப்படுத்தப்பட வேண்டியவர். அவர் பாவத்தை தண்டிக்கிறவர். எதிர்காலத்திலும் பாவத்தை தண்டிக்கப் போகிறவர். அவர் ஆச்சரியமான தேவன். அவர் பயப்படத்தக்கவர். அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் கனப்படுத்தப்பட வேண்டும். அவர் தொழுது கொள்ளப்பட வேண்டும். இந்த உலகத்திலே அவரை துதிப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுவதிலும் கூட இன்று சுத்தமான துதியை காண முடியவில்லை. தேவனை துதிப்பதற்காக துதியை செலுத்தாமல் தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இன்று மக்கள் துதிக்கிறார்கள். தேவனை துதிக்க தவறியதும் மற்ற மனிதர்களை அதற்கு பதிலாக புகழ்வதும் தேவ நாமத்தை தூஷிக்கின்ற மற்ற காரியங்களாகும். இன்றைய சபைகளிலேயும் கூட இதை நீங்கள் கவனிக்கலாம். கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை வேளைகளிலே கூட சில மனிதர்கள் பெயர் சொல்லி புகழப்படுகிறார்கள். இன்றைய சபைகளிலே கண்டனம் பண்ண வேண்டிய காரியங்களிலே இதுவும் உண்டாகும். இன்று உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே ஆசாரியர்கள். இதுவே புதிய ஏற்பாட்டின் நிலை. ஆகவே மல்கியாவின் நாட்களிலே ஆசாரியர்களுக்கு நேராக கூறப்பட்டவை யாவும் இன்று விசுவாசிகளான நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த பாடத்தை கொண்டதாயிருக்கிறது. மல்கியா முதலாம் அதிகாரம் 6 வசனத்திலே தேவன் ஆசாரியர்களை பார்த்து சில காரியங்களை கூறி தம்முடைய நாமத்தை தூஷித்ததற்காக அவர்களை கடிந்து கொண்டதை பார்த்தோம். இப்பொழுது இங்கே 2 அதிகாரத்திலே 1 வசனத்திலே மீண்டும் அவர்களை பார்த்து அவர் கூற ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். மல்கியா 2:1 வசனம், இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது என்று ஆரம்பிக்கிறார். பார்த்தீர்களா, இப்பொழுதும் அவர் ஆசாரியர்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசாரியர்களே, இங்கே கவனியுங்கள் என்று அவர்களுடைய கவனத்தை தன்னை நோக்கி இழுக்கிறார். 2 வசனம், நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதனால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் தங்களுடைய அலுவல்களை மிகவும் கவனமாக எடுத்து செய்யவில்லை. மக்களை தேவன் நியாயம் தீர்ப்பதை விட இந்த ஆசாரியர்களை மிகவும் கடினமாக நியாயம் தீர்ப்பார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்களுடைய பதவி தகுதி அவர்களுக்கு அதிக பொறுப்பை கொடுத்தது. இந்த மோசமான நிலை இருப்பதற்கு அவர்களே அனுமதி கொடுத்தார்கள். நோயுற்ற ஊனமான கால்நடைகளை மக்கள் பலியிடுவதற்கு கொண்டு வருகிறார்கள் என்ற உண்மையை அறிந்திருந்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். தேவன் அவர்களிடத்திலே உண்மையின் பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் அதை ஜனங்களுக்கு உபதேசித்திருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ஒருவேளை உங்களுக்கு கடினமாக தோன்றலாம். ஒரு அவிசுவாசமான இருதயத்தோடு நான் பிரசங்க மேடைக்கு செல்வதை காட்டிலும் இந்த பூமியிலே ஒரு மோசமான பாவியாக, ஏன் கொலைகாரனாக இருந்தாலும் கூட அது சிறந்தது. இவ்வாறு அவிசுவாசத்துடன் சில பக்தியான வார்த்தைகளை மட்டும் மேடையிலே பேசிவிட்டு வருகிறவர்களை தேவன் நிச்சயமாய் ஒரு நாளிலே நியாயம் தீர்ப்பார். மல்கியா 2:3 பாருங்கள். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். இங்கே இதோ நான் உங்கள் பயிரை கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, அந்நாட்களிலே தேவன் உண்மையாகவே மக்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்கிறோம். எப்படி? அப்பொழுது அவர்களுக்கு சிறந்த அறுவடை இருந்தது. இந்த அறுவடையிலே அவர்கள் தேவனுக்கு 1/10 செலுத்த வேண்டும். கோதுமை, பார்லி, அத்தி மற்றும் திராட்சை செடிகளின் விளைச்சலிலே 1/10 தேவாலயத்திற்கு செலுத்துவார்கள். அதிலிருந்து ஆசாரியர்கள் பராமரிக்கப்பட்டார்கள். இங்கே தேவன் சொல்கிறார், அவர்கள் பெற்று வந்த இந்த தசம பாகத்தின் ஆதரவை அளிக்கும் வண்ணமாக பயிரை கெடுத்துவிடப் போவதாக சொல்கிறார். அவர்களுடைய செல்வ செழிப்பான சமுதாயம் வீழ்ச்சி உறப்போகிறது. அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார். மிருகங்கள் பலியிடப்படும் பொழுது அதன் இறைப்பை எல்லாமே ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இறைப்பையில் உள்ள சாணியானது வெளியேற்றப்பட்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது பலியிடப்படும் மிருகத்திற்குள் விட்டுவிடப்படுவதில்லை. ஆகவே சாணியை உங்கள் முகங்களில் இறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லும்பொழுது ஆசாரிகளின் மூக்கை அந்த சாணியால் வைத்து தேய்ப்பார் என்று அர்த்தப்படுத்துகிறது. அவ்வாறு நடக்கும்பொழுது அவர்களால் பலிபீடத்தின் ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அங்கே எந்த ஒரு தீட்டுப்பட்ட காரியமும் வர முடியாது. சாணி அவர்கள் முகத்திலே படும்பொழுது அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாகிவிடுவார்கள். இங்கே தேவன் ஆசாரியர்களை கடுமையாக கண்டிக்கிறதை பார்க்கிறோம். மல்கியா 2:4-6 பாருங்கள். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்து நின்று திருப்பினான். லேவி கோத்திரத்தை தேவன் தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. நீங்கள் லேவியை சற்று கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபின் குமாரனான அவரை நீங்களாயிருந்தால் தெரிந்தெடுத்திருக்கவே மாட்டீர்கள். ஏனென்றால் அவர் தேவனுக்காக எதையும் செய்துவிட்டதாக தெரியாது. யாக்கோபு மரண தருவாயிலே தன்னுடைய 12 குமாரர்களையும் அழைத்து தன்னை சுற்றிலும் நிற்க வைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் குறித்த காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இதை நாம் ஆதியாகமம் 49 வாசிக்கலாம். அவர் சிமியோனையும் லேவியையும் ஒன்றாக இணைத்து கூறி ஒரே தீர்க்க தரிசனமாக கூறினார். அதியாமம் 49:5-6 பாருங்கள். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்மாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. இவ்வாறு தங்களை குறித்து சொல்லப்பட்டபடியினாலே தங்கள் சகோதரி கெடுக்கப்பட்ட போது அவர்கள் செய்த காரியம் நியாயமானது என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் கொலையாளிகளே. தொடர்ந்து யாக்கோபு கூறுகின்ற தீர்க்க தரிசனம் இவ்வாறு தொடர்கிறது. 7 வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 49:7. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படக் கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்கிறார். சரி, லேவி கோத்திரத்தை எவ்வாறு தேவன் இஸ்ரவேலுக்குள் சிதறப்பண்ண போகிறார்? அவர்கள் ஆசாரிய கோத்திரமாக ஆனார்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் சொத்தும் கொடுக்கப்படவில்லை. மாறாக அவர்கள் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்குள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் லேவி ஒரு மோசமானவராக கொலையாளியாக இருக்கும்பொழுது எவ்வாறு அது ஆசாரிய கோத்திரமாக ஆக முடியும்? தேவன் ஏன் லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்தார் என்பதை புரிந்து கொள்ள நாம் வரலாற்றை சற்றே கவனிக்க வேண்டியது அவசியம். நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரக ஆராதனைக்குள்ளே நுழைந்து பொன் கன்றுக்குட்டியை தங்களுடைய வணக்கத்திற்கு உருவாக்கினதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட சூழலிலே விக்கிரக ஆராதனையிலே ஈடுபட்டவர்களை கொல்லும்படி மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது இந்த லேவி கோத்திரத்தாரே மோசேயின் வார்த்தையின்படி செய்தார்கள். மோசே மரிக்கும் காலம் நெருங்கிய பொழுது 12 கோத்திரத்தாரை அழைத்து பேசினான். யாக்கோபின் 12 குமாரர்களின் பிள்ளைகள் 1 கோடிக்கும் மேலானவர்களாக மாறிவிட்டார்கள். மோசே ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் குறித்து தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை உரைத்தார். அப்பொழுது லேவி குறித்து இந்த ஆசீர்வாதத்தை கூறினார். உபாகமும் 33:8-10 வசனங்களை வாசிக்கிறேன். லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். லேவி ஒரு கொலைகாரராக இருந்த போதிலும் அவருடைய வம்சத்திலே தோன்றினவர்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டார்கள் என்பதை இங்கே கவனியுங்கள். அவருடைய உடன்படிக்கையை அவர்கள் கை கொண்டார்கள். தேவன் இவர்களை ஆசாரிய ஊழியத்திற்கு ஏற்படுத்தி அவர்களை இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு தேவனுடைய பிரமாணத்தை போதிக்க ஏற்படுத்தினார். மேலும் இவருக்கு முன்பாக ஜபங்களையும் பலிகளையும் செலுத்தவும் அவர்களை நியமித்தார். இந்த பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவையே அர்த்தப்படுத்துகின்றன. ஆகவே உபாகமும் 33:11 வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்கிறார். இந்த ஒரு உடன்படிக்கையையே தேவன் லேவி கோத்திரத்தாருடன் செய்து கொண்டார். அவர்கள் இஸ்ரவேலருக்கு உபதேசிக்க வேண்டும். ஜபம் நடக்கும் இடத்திலே அவர்கள் பணிபுரிய வேண்டும். பலிபீடத்திலே தூபம் காட்ட வேண்டும். மேலும் பலிகளையும் இட வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இவ்வாறு இருந்த இந்த கோத்திரத்தை வரலாற்றை திருப்பி மல்கியாவின் காலத்திலே எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஆச்சரியமானதாயிருக்கிறது. பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு பின்பு தேசத்திற்கு திரும்பிய மீதியான ஜனங்களிலே இருந்த லேவி கோத்திரத்தார் இப்பொழுது எப்படி இருந்தார்கள்? அவர்கள் முடமான நோயுற்ற பலிகள் தேவனுக்கு கொண்டுவரப்படும் பொழுது தங்கள் கண்களை மூடிக்கொண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாகி போனார்கள். தேவ நாமத்திற்கு தூஷணத்தை உண்டு பண்ணினார்கள். அவ்வாறு இருக்கும்பொழுது அவர்களால் தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு இஸ்ரவேலுக்கு உபதேசிக்க முடியும்? அருமையானவர்களே, எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது என்று கவனித்தீர்களா? 70 ஆண்டு கால சிறைப்பிடிப்பிற்கு பின்னர் கூட அவர்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். முன்பு லேவி பயந்திருந்தான், இப்பொழுது அந்த கோத்திரம் பயப்படவில்லை என்று தேவன் மல்கியா மூலமாய் சொல்கிறார். சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்தது. அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை உபதேசித்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த ஆசாரியர்கள் தேவனுடைய வார்த்தையை உபதேசிப்பதை விட்டுவிட்டார்கள். மட்டுமல்ல, தேவனுடைய கட்டளைகளை மீறி போய்விட்டார்கள். மேலும் தொடர்ந்து தேவன் என்ன சொல்கிறார்? சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரபத்தில் நின்று திருப்பினான் என்று சொல்கிறார். அவர்கள் முன்பு சிறந்த எடுத்துக்காட்டாக மக்களுக்கு திகழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது எவ்வளவு மாறிவிட்டார்கள் பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, இன்று இந்த பகுதியிலே நமக்கு சிறந்த ஒரு பாடம் இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை நாமும் கனப்படுத்தாமல் ஒருவராலும் தேவனை தொழுது கொள்ள முடியாது. அதாவது, கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாக ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்து உயர்த்தப்படுவார் என்றால் அவர் அநேக மக்களை தனக்கு நேராக இழுத்துக் கொள்வார். அவரை நாம் எப்படி உயர்த்த முடியும்? அவரை நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியின் மூலமாகவும் நம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவும் உயர்த்த முடியும். நாம் கூறுகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நாம் மக்களுக்கு முன்னதாக நம்முடைய செயல்களிலே முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். வேத புஸ்தகங்களை கையிலே எடுத்து சென்றால் மட்டும் போதாது, அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறதை நம்மை சுற்றி வாழுகிற மக்கள் காண வேண்டும். மல்கியா 2:7 பாருங்கள். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் தூதனாக இருக்கிறார்கள். தூதன் என்ற வார்த்தை பரலோகத்தின் தூதனையும் குறிக்கும் என்று நாம் முன்னரே சிந்தித்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே எபேசு சபையின் தூதனுக்கு தேவன் செய்தி கொடுப்பதை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். யாரோட அவர் பேசுகிறார்? அவர் சபையின் தலைவரோட செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சபையில் தேவனுடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறவரிடத்திலே அவர் அந்த செய்தியை கொடுக்கிறார். இப்பொழுது நாம் இந்த காரியங்களின் சுருக்கத்தை பார்ப்போம். ஒரு சபையின் போதகருடைய முழு பணி என்னவென்றால், அவர் தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். ஆனால் தேவன் இன்று சபையின் மீது கிருபையாக இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் போதகர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சபை எதிர்பார்க்கிறது? அவர் வெளி தொடர்புள்ளவராக கிராமப்புறங்களில் எல்லாம் அவர் சுற்றி வந்து நோயாளிகளை பார்க்கிறவராக, மேலும் சபையின் நிர்வாக காரியங்களிலே தலையிட்டு செயல்படுகிறவராகவும் இருக்க வேண்டும் என்று சபை எதிர்பார்க்கிறது. வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டிய நேரத்தையும் கூட போதகர் தங்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்று சபை எதிர்பார்க்கிறது. பிரியமானவர்களே, உடைய சபை ஊழியர் வேத வசனங்களுக்கும் ஜபத்திற்கும் தகுந்த நேரம் கொடுக்கும்படியாக அவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டிய நாட்களிலே தனியாக விட்டுவிடுவதே சிறந்தது. ஒருமுறை ஒரு விசுவாசி ஒரு போதகரிடத்திலே இவ்வாறு குறைபட்டுக் கொண்டாராம். இந்த விசுவாசி சபையிலே ஒரு முக்கியமான உறுப்பினர். தன்னுடைய போதகர் அதிக நேரத்தை வேத வாசிப்பு ஜபத்திற்கு பயன்படுத்துகிறார் என்றும் சபையின் நிர்வாக காரியங்களிலே அதிகமாக தலையிடுவதில்லை என்றும் குறை கூறினார். அப்பொழுது ஒரு ஊழியர் அவரிடத்திலே, நீங்கள் சபையின் மூப்பர்தானே என்றார். அதற்கு அவர் ஆம் என பதிலளித்தார். நீங்கள் எப்பொழுதாவது நோயாளிகளை போய் பார்த்து ஜெபித்து வந்திருக்கிறீர்களா என்றார் ஊழியர். இல்லை ஐயா, நான் மிகவும் அதிகமான வேலை உள்ளவன் என்று மூப்பர் பதில் உரைத்தார். சரி, இவைகளெல்லாம் உங்கள் பணிதான் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள்தான் நோயுற்ற சபை உறுப்பினர்களை சென்று பார்க்க வேண்டும். நீங்கள்தான் சபையின் நிர்வாக காரியத்தையும் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும். அவருடைய வேலை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதுதான். அவர் பிரசங்க மேடையிலே ஏறிய பிறகு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கியாமல் போனால் அது வேறு காரியம். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதையும் பிரசங்கிப்பதையும் நேரம் செலவழித்து செய்யும் பொழுது அதுவே சரியானது. தேவன் அவரை எதை செய்யும்படி அழைத்தாரோ அதையே அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆதி அப்போஸ்தலர்களுக்குள்ளும் திருச்சபையில் இருந்தது என்பதை கவனியுங்கள். கிரேக்க யூதர்கள் தங்களுடைய விதவைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றும், அந்த பகுதியில் உள்ள விதவைகளே முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் எபிரேய யூதர்களுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 6 துவக்கத்திலே வாசிக்கிறோம். இந்த பிரச்சனை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது. இதை அவர்கள் அற்புதமாக தீர்த்து வைத்தார்கள். எப்படி? இதை சமாளிக்க திருச்சபையில் உள்ள மூப்பர்களை நியமிக்கும்படியாக சபைக்கு அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். அப்போஸ்தலர் 6:2 இவ்வாறு சொல்கிறார்கள், கவனியுங்கள், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக வாசித்து அதை தியானித்து சரியானபடி செய்திகளை ஆயத்தப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு போதகருடைய கடமையாகும். வேதத்தை வாசிப்பதும் அதை பிரசங்கிப்பதுமே ஒரு போதகருடைய முக்கியமான பணி. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே மக்கள் தேடுவார்கள். ஏன்? அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, நீங்கள் ஒரு ஊழியராயிருப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தை வாசித்து செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை குறித்து திட்டமிடுங்கள். கடைசி நேரத்திலே எதையாவது வாசித்து நான் எதையாவது பேசிவிடுவேன் என்று எண்ணாமல் அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்திலே வசனத்தை கற்று அதை தெளிவாய் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, உங்கள் போதகர் ஜெபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் அவருக்கு விட்டுவிட வேண்டிய நேரங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே அவருடைய நேரத்தை வீணடிக்கும்படியாக நீங்கள் செயல்பட வேண்டாம் என்பதை தாழ்மையோடு கூறிக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையை சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய உதடுகளிலே வேதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டின்படி ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு ஆசாரியன்தான். அப்படியென்றால் இந்த உலக மக்கள் நம் ஒவ்வொருவருடைய உதடுகளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளிலே உலக ஆலோசனை வருகிறதா அல்லது கர்த்தருடைய ஆலோசனைகள் கடந்து வருகிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? உங்கள் வாய் தேவனுடைய வசனத்தினாலே நிறைந்திருக்கிறதா? நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் தூதுவனாக இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஆண்டவர் நம்மை குறித்து கடிந்து கொள்வாரா அல்லது மனமகிழ்வாரா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12.
டபிள்யூஆரின் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.